சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
அன்பர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் நீங்கள் மன பாரத்தோடு செய்தியை கேட்க காத்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்.
கர்த்தரை துதிக்கின்றதே இந்த நாள். வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை தவறாமல் கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசும்பொழுது நீங்கள் அவரை விசுவாசிப்பதற்காகவும் அவருக்கு கீழ்ப்படிவதற்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். நீங்கள் எழுதிய அன்பின் கடிதங்களுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஊழியங்களுக்காக கூடி ஜெபிக்கிற உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையிலே நீங்கள் வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே யாக்கோபு 3:4 முதல் நாம் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், யாக்கோபு 3:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஒரு பூரணமான தேவ பிள்ளையாக உங்களை இந்த பொறுமையானது உருவாக்குகிறது. ஆனால் தேவன் எவ்வாறு பொறுமையை உங்களில் உருவாக்குகிறார்? ஆவியின் ஒரு கனியாக பொறுமை இருக்கிறது என்பது நம்முடைய ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு காரியம். நீங்கள் பொறுமையாக இருக்க முயற்சிப்பதனாலே பொறுமை உங்களிலே வந்துவிடாது. அல்லது பரிசுத்த ஆவியானவர் ஒரு தங்க தட்டிலே பொறுமையை வைத்து உங்களுக்கு பரிசாக கொடுக்க போவதில்லை. பொறுமையானது உபத்திரவத்தினாலும் சோதனையினாலுமே உங்கள் வாழ்க்கையிலே உருவாகும். பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி என்று இங்கே வசனம் சொல்கிறது. பொறுமை இல்லாமல் எவரும் பூரணராக முழுமையான முதிர்ச்சி அடைந்த தேவ பிள்ளையாக மாற முடியாது. இதன் அடிப்படையிலே பார்க்கும்பொழுது அநேக தேவ பிள்ளைகள் வளர்ச்சியடையாமல் குழந்தைகளைப் போலவே காணப்படுவதை நாம் சிந்திக்க முடிகிறது. ஒரு சபை போதகர் தன்னுடைய சபை மக்களை பார்த்து இவ்வாறு கூறினாராம். இந்த ஞாயிறு ஆராதனையிலே பால்வாடியிலே இருப்பதை விட அநேக குழந்தைகளை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். அதாவது நர்சரி படிக்கிற பிள்ளைகளைப் போல அந்த திருச்சபையின் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். ஆம், இன்று சில சபையிலே அநேக சிறுபிள்ளைத்தனமான காரியங்களை பார்க்கிறோம். வாதாடுவதும் சண்டையிடுவதும் பிரச்சனைகளை கிளப்புவதும் சிறிய பிரச்சனைகளையும் பெரிய பிரச்சனைகளாக மாற்றுவதும். அப்படி என்றால் அது சிறுபிள்ளைத்தனமே அல்லாமல் வேறு என்ன? அநேகர் இவ்வாறு வளர்ச்சியடையாத பிள்ளைகளாயிருக்கிறார்கள். சங்கீதம் 131 தாவீது என்ன சொல்கிறார்? 1:2 பாருங்கள். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டுமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமரப்பண்ணினேன். என் ஆத்மா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது என்று சொல்கிறார். இதன் பொருள் என்ன? ஆண்டவரே, நான் வளர வேண்டும். இதை நான் கண்டுகொண்டேன். பாலை மறந்துவிட்டு பிரியாணி சாப்பிடும் வேளையும் தேவையும் ஏற்பட்டு விட்டது என்பதை நான் உணர்கிறேன். ஜீவ அப்பத்தை நான் உண்ண வேண்டியதின் அவசியம் எனக்கு இப்பொழுது வந்துவிட்டது என்று சொல்கிறார். தேவன் தாவீதை சோதித்தார். அந்த சோதனை அவரை வளரச் செய்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய கடிதத்திலே என்ன எழுதியிருக்கிறார் பாருங்கள். ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார். பார்த்தீர்களா, இவை எல்லாவற்றிலுமே ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த நாட்களிலே மிகவும் அதிகமாகவே வளர்ந்துவிட்ட சில பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். இவர்கள் தேவனுடைய வசனத்தை கேள்வி கேட்கும் அளவிற்கு வளர்ந்துவிட்டவர்கள். இன்னும் சிலர் நாம் நவீன காலத்திலே வாழ்வதாலே அதற்கேற்றபடி தேவ பக்தி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் முயற்சிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களிடம் உள்ள உண்மையான பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் உண்மையிலேயே விசுவாச வாழ்க்கையிலே வளரவில்லை என்பதுதான். அவர்கள் இன்னமும் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பரீட்சைகளையும் சோதனைகளையும் அனுபவிப்பது எதற்கென்றால் பொறுமை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகவும் மேலும் நாம் வளர்ந்துவிட்ட பூரணமான தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காகவும் தான். இன்று அது எவ்வளவு அவசியமானதாக இருக்கிறது இல்லையா? நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் நமக்கு பிரச்சனையை அனுப்ப வேண்டியது அவசியமானது. இது நம்பிக்கையையும் அன்பையும் ஒவ்வொரு ஆணுடைய பெண்ணுடைய வாழ்க்கையிலே உருவாக்குறதா இருக்கிறது. அனைவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானவர் இப்படிப்பட்ட கிரியைகளை நடத்தி வருகிறதை நாம் இன்றும் பார்க்க முடியும். யாக்கோபு 3:5 வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இங்கே ஞானம் என்று சொல்லப்படுவது யாக்கோபு கூறிக்கொண்டிருக்கிற சோதனையோடு தொடர்புடையதாகும். உங்களுக்கும் எனக்கும் சோதனைகள், பிரச்சனைகள், பரீட்சைகள் வரும்பொழுது முதலாவது தேவையானது என்ன தெரியுமா? ஞானம்தான். நான் இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கப் போகிறேன்? நான் இந்த குழப்பத்தை எவ்வாறு சந்திக்கப் போகிறேன்? இந்த மனிதனோடு நான் எவ்வாறு செயல்படப் போகிறேன் என்பவை போன்ற கேள்விகளுக்கு ஞானம் தேவை. இப்படிப்பட்ட சூழலிலே உங்களுக்கு ஞானத்திலே குறைவு ஏற்பட்டால் நீங்கள் ஜெபத்தோடு தேவனிடத்திலே செல்ல வேண்டியது அவசியம். அவரிடத்திலே ஞானத்தை கேட்க வேண்டியது அவசியம். ஞானம் என்பது அறிவை நடைமுறைப்படுத்துகிற ஒரு காரியம். மக்களுக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் அநேகருக்கு அதை பயன்படுத்தும் உணர்வு இல்லை. ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற மனிதரும் அவருடைய நண்பரும் கைப்பந்து விளையாட சென்றிருந்தார்கள். அப்பொழுது மழை தூர ஆரம்பித்தது. உடனே அந்த பட்டம் பெற்றவர், இப்பொழுது நாம் என்ன செய்வது என்றாராம். உடனே நண்பர், மழை வந்தால் ஒரு ஓரமாக ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று உனக்கு படித்துக் கொடுக்க வேண்டுமா என்று விளையாட்டாக கேட்டாராம். ஆம், அவர் டாக்டர் பட்டம் பெற்ற அறிவாளிதான், ஆனால் அவருக்கு அந்த சூழ்நிலையிலே அறிவை பயன்படுத்த தெரியவில்லை. அருமையானவர்களே, ஞானம் என்பது சோதனை வேளையிலே, பரீட்சை வரும்பொழுது, பிரச்சனை மற்றும் கேள்விக்குறியான வேளைகளிலே நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அறிவதே ஆகும். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களே நிரம்பி இருக்கின்றன. இதற்கு நமக்கு தேவனிடத்திலிருந்து வரும் ஞானம் அவசியமானது. அது மட்டுமல்ல, இந்த வசனத்திலே யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாயிய என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவன் இந்த ஞானத்தை சம்பூரணமாய் தாராளமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதாவது தேவனிடத்திலே வந்து இதை எளிதாக பெற்றுக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர் எளிதாக உதவி செய்கிறார். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாயிய என்று சொல்லப்படுவதின் அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, மார்வின் ஆர் வின்சென்ட் என்பவர் இப்படிப்பட்ட கருத்தை சொல்கிறார். தீமையோ அல்லது கசப்போ கலந்தராத சுத்தமான நன்மையை எளிதாக வழங்குவதை குறித்து இவ்வாறு சொல்லியிருக்கிறது என்று கூறுகிறார். நமக்கு ஞானத்திலே குறைவு ஏற்பட்டால் ஜபத்தை கேட்டு பதிலளிக்கிற கர்த்தரிடத்திலே செல்ல வேண்டும். அவர் நன்மையான ஞானத்தை தருவார். சரி, யாக்கோபு முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். பிரியமானவர்களே, அநேகர் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் தன்னை ரட்சித்ததையும் பரலோகத்திலே அவர் இடம் கொடுக்கப் போகிறதையும் முழு இருதயத்தோடு விசுவாசிப்பார்கள். இருந்த போதிலும் இந்த வாழ்க்கையின் காரியங்களிலே, அன்றாடக வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே தேவனை விசுவாசிப்பதிலேயே கஷ்டப்படுகிறார்கள். ஒரு ஊழியர் தன்னுடைய வாலிப பருவத்தை குறித்து சொல்லும்பொழுது, நான் கல்லூரியில் படிக்கும்போது முழுவதும் அவிசுவாசத்திலேயே காணப்பட்டேன். தேவனால் அந்த கல்லூரி படிப்பிலே உதவி செய்ய முடியும் என்று நான் சுத்தமாக விசுவாசிக்கவில்லை. நான் ஒரு ஏழையாக இருந்தபடியினாலே வேலை செய்து கொண்டே படித்துக் கொண்டு வந்தேன். ஒவ்வொரு வருடம் பரீட்சை எழுதி முடித்தவுடன் நான் அடுத்த ஆண்டு கல்லூரி வருவதை கடினம் என்று எண்ணிக்கொண்டுதான் போவேன். இருந்த போதிலும் இதன் மத்தியிலே தேவன் எனக்கு வாசலை திறந்தார். என்னால் கல்லூரி படிப்பை முடிக்க முடிந்தது. இருந்த போதிலும் நான் தேவனை முழுமையாக விசுவாசித்திருந்தால் கல்லூரி படிப்பை மகிழ்ச்சியுடனும் நிறைவுடனும் முடித்திருப்பேன் என்று தனது பட்டப்படிப்பின் இறுதியிலே திரும்பி பார்க்கும்பொழுது உணர்கிறேன் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய அன்றாடக வாழ்க்கையின் காரியங்களிலே சந்தேகப்படாமல் தேவனை விசுவாசிக்க வேண்டியது அவசியம். இங்கே ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏன் தேவனை விசுவாசிக்க கூடாது? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தும் வாடிய முகத்தோட காணப்படுவது ஏன்? உங்களுடைய பிரச்சனை எவ்வாறு தீர்க்கப்பட போகிறது என்ற சந்தேகத்தோடு இருக்கிறீர்களா? நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் நானும் அந்த இடத்திலே இருந்திருக்கிறேன். நீங்கள் ஏன் தேவனை விசுவாசிக்க கூடாது? நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைக்காதிருப்பது ஏன்? வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே அதை எவ்வாறு தீர்ப்பது என்ற ஞானம் இல்லாதிருக்கிறீர்களா? நீங்கள் ஏன் ஞானம் குறைவுபட்ட இந்த வேளையிலே அவரிடத்திலே கேட்கக்கூடாது? உங்களால் இதை தீர்க்க முடியாது. தீர்வுக்கான வழிமுறையும் உங்களுக்கு தெரியாது. நமக்கு ஒரு சகாயர் இருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை பரலோக தந்தையாகிய அவர் தருவார். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். அதாவது நாம் நம்முடைய இந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலே தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். வாயை திறந்து அறிக்கையிட வேண்டும். ஆனால் அடுத்து சில மணி நேரங்களுக்குள்ளாக நம்முடைய சொந்த முடிவுகளுக்கு நேராக சென்று விடுவோம் அல்லது செயல்பட ஆரம்பிப்போம். இவ்வாறு நாம் அநேக வேளைகளிலே பிரச்சனைகளை தேவன் தீர்க்கும்படி அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். மறுநாளே அந்த பிரச்சனையை கர்த்தருடைய கரத்திலிருந்து திரும்ப நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய முடிவுகளின்படி செயல்பட்டு தீர்வு காண முயற்சிப்போம். இங்கேதான் நாம் தவறு செய்கிறோம். நாமே பிரச்சனையை சோதனையை தீர்க்க முயற்சிப்பது. நாம் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுத்து அவருடைய ஆலோசனைக்காக காத்திருப்போம் என்றால் அவர் நிச்சயமாக நமக்காக செயல்படுவார். இவ்வாறு காத்திருக்காதவர்கள் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். யாக்கோபு முதலாம் அதிகாரம் 7 வசனத்தை பாருங்கள். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. எனக்கு அருமையானவர்களே, நீங்களே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிப்பீர்கள் என்றால் தேவனால் உங்களுக்காக கிரியை செய்ய முடியாது. நீங்களாக முயற்சித்து முயற்சித்து தலையை பீத்துக் கொள்வதை விட நீங்கள் ஏன் அந்த பிரச்சனையை தேவனிடத்திலே விட்டுவிட்டு சமாதானமாய் இருக்கக்கூடாது? நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதை சற்றே விசுவாசியுங்கள். இந்த சூழ்நிலையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். 8 வசனத்திலே யாக்கோபு ஒரு நீதிமொழியை சொல்கிறார். இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்தின் பெரிய பிரச்சனையும் இதுதான். இஸ்ரவேல் ஒரு பேதையான புறாவை போல இருக்கிறது என்று ஓசியா கூறினார். அது முதலாவது எகிப்திடம் உதவியை பெறும்படி பறந்து சென்றது, பின்னர் அசீரியாவிற்கு பறந்து சென்றது. அந்த புறா முதலாவது ஒன்றிற்கும் அடுத்து மற்றொன்றிற்கும் பறந்தது, ஆனால் தேவனை நோக்கி செல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனை சூழும் பொழுது இங்கே அங்கே உதவி கோடுகிறோம். ஆனால் அப்படி ஓடி பிரச்சனையை தீர்த்துவிட முயற்சித்தாலும் தேவனிடத்திலே நாம் எடுத்து செல்வதில்லை. நீங்கள் ஒரு நாளுக்குள் பிரவேசிக்கும் முன்னர் அந்த நாளின் பிரச்சனைகளை எல்லாம் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்கும் அனுபவத்தோடு இருப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷத்துடனும் நிறைவுடனும் நீங்கள் கடந்து செல்ல முடியும். இரவில் நித்திரைக்கு செல்லும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் படுக்க போக முடியும். ஒரு ஊழியரின் அனுபவத்தை சற்றே கவனியுங்கள். அவர் ஊழியர் என்ற முறையிலே தினமும் அநேக மக்களை சந்திக்க வேண்டியது வரும். ஆகவே அவர் இவ்வாறு ஜெபிப்பாராம். கர்த்தாவே, நான் இன்று சில புதிய நபர்களை சந்திக்கப் போகிறேன். அவர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியாது. சிலர் எனக்கு நல்ல நண்பர்களாக ஆகக்கூடும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இன்னும் அதிகமாக ஆழமாக நடத்தக்கூடும். வேறு சிலர் என்னுடைய ஊழியத்தை கலங்கப்படுத்த நினைக்கக்கூடும். இவைகள் எல்லாவற்றையும் நான் சந்திக்கும் போது வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். யார் யாருடன் நான் பழகி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள எனக்கு நீர் உதவி செய்யும். என் உதவியை விரும்பாத மனிதர்களிடத்திலிருந்து என்னை தூரப்படுத்தும். கர்த்தாவே, எனக்கு இன்று ஞானம் தாரும் என்று காலையில் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்பாராம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகளை சந்திக்க நமக்கு ஞானம் அவசியம். அருமையானவர்களே, உங்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒப்படைப்பின் அர்ப்பணிப்பின் ஜெபம் ஒவ்வொரு நாள் காலையிலேயும் இருக்கும் என்றால் அது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காரியம். யாக்கோபு 9 வசனத்திற்கு வாருங்கள். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒருவேளை இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒருவராயிருக்கலாம். நான் ஒரு ஏழை, எனக்கு செல்வம் ஒன்றுமில்லை. நானெல்லாம் என்ன சாதிக்கப் போகிறேன்? என் வாழ்வே கடினமாயிருக்கிறது. இதிலே மற்றவர்களுக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாக மாறப்போகிறேன் என்று நினைக்கலாம். அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளையானால் உங்களுக்கு அநேக செல்வமும் ஆசீர்வாதமும் பரலோகத்திலே பொக்கிஷமும் இருக்கிறது. உங்களுக்கு பூமியிலே என்ன இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை குறித்து எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? நாம் கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் உடையவர்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தலனாய பவுல் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 21-23 வசனங்களிலே என்ன சொல்கிறார்? இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஆகவே நீங்கள் இவ்வாறு சொல்ல முடியும், நான் கிறிஸ்துவுடையவன், அவருடையதெல்லாம் எனக்கு சொந்தமானது, எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, எனக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகை தாமதித்தால், நானும் உயிரோடு இருந்தால், அவரிடத்திலிருந்து வருகிற யாவற்றிலும் இந்த பொருட்களிலும் என்னால் மகிழ்ந்திருக்க முடியும் என்று கூறலாம். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை ஏழையான பரிசுத்தவானாக இருக்கலாம், பூமியிலேயே ஏழையான மனிதராக இருக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீங்கள் சந்தோஷமாயிருக்க முழு தகுதியும் உடையவர்கள், வசதி உடையவர்கள். எத்தனையோ செல்வந்தர்களுக்கு இருக்க முடியாத சந்தோஷம் உங்களுக்கு இருக்க முடியும். யாக்கோபு 3:10 என்ன சொல்கிறது? ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். நீங்கள் ஒருவேளை பல கட்டடங்களிலே பெரும் தலைவர்களின், செல்வந்தர்களின் பெயர்கள் கல்வெட்டுகளிலே பொறிக்கப்பட்டிருப்பதை பார்த்திருக்கலாம். இல்லாவிட்டால் முன்பு இவர்களெல்லாரும் மிகவும் பெரிய பணக்காரர்கள் என்று சொல்ல கேட்டிருக்கலாம். சரி, இவர்களெல்லாம் இப்பொழுது எங்கே போனார்கள்? அவர்கள் நேற்று பூத்த மலராக இருந்து இன்று உதிர்ந்து விட்டார்கள். அவர்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக, மக்கள் மத்தியிலே மதிப்புடையவர்களாக இருந்தார்கள், ஆனால் இன்று வாடிப்போன மலராக, மங்கிப்போன நிறமாக ஆகிப்போனார்கள். நீங்கள் பெரிய செல்வந்தராக இருப்பதனாலே பெருமை கொள்ளாதிருங்கள். ஏனென்றால் பணம் நிலையாயிருக்கப் போவதில்லை. மக்கள் ஒருவேளை நிலையான வைப்பு தொகையாக வங்கியிலே போட்டிருக்கலாம், வங்கி இருப்பு அதிகமாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் ஒருவேளை அவர்கள் இழந்து போகாமல் இருக்கலாம். ஆனால் அந்த வங்கி கணக்குகள் ஒரு நாளிலே இவர்களை இழந்துவிட போகிறது என்பது மாறாத உண்மை. ஆனால் பிரியமானவர்களே, அவர்கள் மரிக்கும் பொழுது எதையுமே எடுத்துக்கொண்டு போகப் போவதில்லை. ஐஸ்வர்யவான் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். யாக்கோபு 3:11 வசனத்தை பாருங்கள். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். அழகானவர்கள் என்று நீங்கள் சிலரை சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கருதி அவர்களுடைய அழகுக்காக புகழ்ந்திருக்கவும் கூடும். ஆனால் இப்பொழுது அந்த மக்களை சற்றே நினைத்து பாருங்கள். அழகான வடிவு அழிந்து போய்விட்டது. எந்த அழகு அவர்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத் தந்ததோ இப்பொழுது எல்லாமே மாறிப்போய்விட்டன. அருமையானவர்களே, நாம் தடுத்து நிறுத்த முயன்றாலும், விரும்பினாலும், விரும்பாவிட்டாலும் நடக்கக்கூடியது அதுதான். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளிலே வாடி போகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையானவர்களே, நாம் தேவனுக்குள்ளே மகிழ்ந்திருக்க முடியும். காரணம், அவர் நம்மை ரட்சித்து பரலோகத்திலே சேர்க்கும் ரட்சகர் மட்டுமல்ல, அவர் இன்றைய நாளிலேயும் நமக்கு உதவி செய்கிறவர். இங்கே யாக்கோபு நிறுவத்திலே பல பள்ளிகளை நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்று கடுமையான அடியுள்ள பள்ளி. அந்த பள்ளியிலே நம்மிலே அநேகர் இப்பொழுது இருக்கிறோம். தேவன் தமக்கு சொந்தமானவர்களை முதிர்ச்சியடைந்த தேவ பிள்ளைகளாக மாற்ற விரும்புகிறார். இதற்கென அவர் அநேக சோதனைகளை கைவசம் வைத்திருக்கிறவராயிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவர்கள் விசுவாசம் ஆரோக்கியமானதா இல்லையா என்று சோதித்து பார்க்கிறார். மட்டுமல்ல, நம்மிலே தேவையில்லாதவற்றையும் அதன் மூலமாக களைந்து எறிகிறார். மேலும் இவ்வாறு சோதிப்பதன் மூலம் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்துகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இல்லாமல் விலகி போனதாலேயே நமக்கு இந்த பாடுகள், சோதனைகள் எல்லாம் என்று எண்ணிவிடவும் கூடாது. அருமையானவர்களே, உங்களுக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் வராமலே இருந்தால் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம். அதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. மாறாக, உங்களுக்கு சோதனைகள் இருக்கிறது என்றால் நீங்கள் அவரை சார்ந்தவர்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல அடையாளமாயிருக்கிறது. தேவன் சோதனையிலே அநேக குறிக்கோள்களை உடையவராயிருக்கிறார். அவற்றிலே ஒன்றை குறித்தே யாக்கோபு அப்போஸ்தலன் இங்கே வலியுறுத்தி பேசுகிறார். நீங்கள் அவருடைய பிரியமான பிள்ளை என்பதற்கு அடையாளம் கொடுக்க மட்டும் தேவன் விரும்பாமல் உங்கள் வாழ்விலே இந்த சோதனை மூலம் பொறுமையையும் உருவாக்க விரும்புகிறார். சோதனையை பற்றியும் அதிலே தேவனுடைய நோக்கத்தை பற்றியும் அநேகர் கருத்து தெரிவிக்கிறார்கள். அதிலே வில்லியம் பென் என்பவர் கூறும் கருத்து சற்று இனிமையானதாயிருக்கிறது. கவனியங்கள், வேதனை இல்லையெனில் ஆற்றும் மருந்தும் இல்லை, முள் இல்லையெனில் அரியணையும் இல்லை, காடி இல்லையெனில் மகிமையும் இல்லை, சிலுவை இல்லையெனில் கிரீடமும் இல்லை என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சிலுவை இல்லை என்றால் கிரீடமும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவானாலும் கர்த்தரை நம்புங்கள். நாம் அவரை நம்ப வேண்டிய நேரம் இதுதான். மாறாக சோர்ந்து போய் உதவி தருகிற அவரை விட்டுவிடாதிருங்கள். அவரை அன்றி வேறு யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது என்பதை அறிந்திருப்பீர்கள். ஆகவே ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாதிருப்போமாக. அவ்வாறு சோர்ந்து போவோமானால் நம்முடைய பலன் குறுகினதாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் அல்லது அவர்கள் குடும்பங்களிலே யாராவது இப்பொழுது சோதனையான காலகட்டங்களை கடந்து வந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவருடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் பூரணராக மாற்றப்படும்படி நீர் அவர்கள் வாழ்க்கையிலே இந்த காரியங்களிலே நீரே அவர்களுக்கு துணை செய்யும். சோர்ந்து போகாமல் விசுவாசத்திலே பலப்பட கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். உபாகமம் 30:9. உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். உபாகமம் 30:9.